මහින්දානන්ද ලංකම්ගේ එහෙමතුමා
මුලසනේ සභාපතිතුමනි අද දිනේ විවාදයට භාජනය වෙන අමාත්‍යංශ දෙක වැවිලි ශේෂ්ත්‍රයට අදාළ අමාත්‍යංශ දෙකක් ගරු නවීන දිසානායක අමාත්‍යතුමාගේ වැවිලි කර්මාන්ත අමාත්‍යංශයත් ඒ වගේම අපේ හිතවත් දිගම්බරම් අමාත්‍යතුමාගේ වතු ආශ්‍රිත සම්බන්ධ යටතල පහසුකම් අමාත්‍යංශයත් පිළිබඳ විවාද කරන්නේ මේ අමාත්‍යංශයේ විවාදය අමාත්‍යංශයේ කාරණයට කලින් මම අවධානය යොමු කරනවා මේ සභාවේ පුලසනේ සභාපතිතුමනි අද දිනේ මහනුවර දිස්ත්‍රික්කයේ නාවලපිටිය ආසනේ වල්ලහගොඩ තැඹිලිගල කියන මාර්ගය බොහොම අබලං වෙලා කියලා දැවැන්ත උද්ඝෝෂණයක් ගිහිල්ලා තිබුණා මේ උද්ඝෝෂණය කොච්චර තත්වෙට ගියාකොත් මිනිස්සු මහපාරට ඇවිල්ලා පාර වහලා තිබ්බා ඒ මිනිස්සු ගරු ලක්ෂ්මන් කිරියල්ල ඇමතිතුමාට ඒ ස්වාමින් වහන්සේ දුරකතනෙන් කතා කරලා මේක කියලා තිබුණා මම දැන් සිරස නාලිකාවේ දැක්ක ඒ මිනිස්සු මට කතා කරලා කිව්වා අපේ කිරියල්ල ඇමතිතුමා බොහොම අසභ්‍ය වචනෙන් ඒ ස්වාමින් වහන්සේලාට බැනවැදිලා තිනවා ඒක රූපවාහිනියේ ගියා ඒ නිසා අපි ආණ්ඩුවට කියනවා අඩුගානේ ජනතාවගේ ප්‍රශ්න අහුම්කම් දෙනවා නම් හොඳයි වගකීතු අමාත්‍යවරයෙක් ස්වාමින් වහන්සේ නමකට එහෙම කතා කරන එක හරි නෑ ඒ නිසා මේ ආණ්ඩුවේ අවධානය ගරු කබීර් රෂීම් මැමතුමාගේ අවධානය මේ බස් යන පාරක් විශේෂයෙන් මේ පුද්ගලයන් මේ කරන විරෝධතා පිළිබඳ මීට වැඩිය රජයේ අවධානය යොමු කරනවා නම් හොඳයි කියන එක ඉල්ලා සිටුවා මුලසනේ සභාපතිතුමනි මම මේ අමාත්‍යංශ දෙකේ මගේ වැඩි කාලයක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ වතු යටිතල පහසුකම් අමාත්‍යංශයේ පිළිබඳ මම ගරු අපේ වැවිලි කර්මාන්ත ඇමතුමාගේ අවධානය යොමු කරනවා මම මෙට කලිනුත් ඔබතුමාගෙන් මම දිගින් දිගටම කිව්වා ගරු ඇමතුමා ඔබතුමාගේ අමාත්‍යංශයේ යටතට මේ පෞද්ගලික සමාගම්වල පරිණාමපාලනය පිළිබඳ වැඩපිළිවෙලක් හදන්න කියලා ගරු ඇමතුමා මොකද මේ පෞද්ගලික සමාගම්වලට අපේ තියෙන වටිනාම වතු ටික දීලා තියෙනවා ඉතාලම අඩු මුදලකට අපි හැබැයි එහි පරිපාලනය ඒගොල්ලන්ට ඕනේ විදිහට දුවන්නේ ඒගොල්ල මැනේජ්මන්ට් ෆීස් කියලා විශාල මුදල් අදිනවා ඒ වගේම වතු හරියට ඒගොල්ල මේන්ටේන් කරන්නේ නැහැ ඒගොල්ල ෆැක්ටරිස් වල ටුවරිසම් කරනවා මිනිස්සුන්ට වැඩ නැහැ ඒ නිසා ඔබතුමාගේ අමාත්‍යංශයේ යටතේ යම් අධීක්ෂණ වැඩපිළිවෙලක් ඔබතුමාගේ යටතට මේ පරිපාලනය ගන්න වැඩපිළිවෙලක් ගන්න ඉගෙන යෝජනා මම ගරු ඇමතුමාට කරනවා මොකද නැත්තම් ජනවසම වැවිලි සංස්ථාව වගේම මේ වටිනා වතු වලටත් මේ කාරණේ සිද්ධ වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා මම ඊළඟට අපේ නා පේසපෝරන් තෝට්ට උක්කත් අමෙච්ච අඳ පරචිනේ තා ඉඳගෙන නා පේසපෝර அதுக்கு பேசற முந்தி நான் சொல்ல வேணும் மலைஹத்தில் இருந்த வந்திருக்கி எங்கட அமைச்சர் நுவரெலி இருந்த வந்திருக்கி நல்லா வேலை செய்யற அமைச்சர் ஒன்று இருக்கு அது வந்து ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இப்ப அவருக்கு அமைச்சருக்கு நிதி இல்ல அவருக்கு பில்டிங் இல்ல அவருக்கு செயலாளர் இல்ல அந்த அமைச்சருக்கு வேலை செய்யற ஒண்ணுமே இல்ல இப்ப நீங்க பாருங்க உங்கட அரசாங்கம் அவருக்கு அமைச்சரா கொடுத்து ஆறு மாசம் போயிட்டு இருக்கு எஸ்
It's been given an adequate building and all the facilities from next month, so don't worry about it.
Thank you very much, Honorable Minister. You took 7 months to give him a building. You took 7 months. Your government took 7 months to give a building, right?
The revolution, you forgot about that.
Okay.
Revolution, yeah.
How long you took? How long?
That was in January, no?
Yeah, so four months. Yeah, yeah. Okay, so 3 months.
You can't count, no? What's this?
Hari, Amituma. ද මම ඔබතුමාගේ සහෝදරයාට පොරොන්දු වුණා ඔබතුමාත් එක්ක රණ්ඩු වෙන්නේ නැහැ කියලා නම් මට ඔබතුමාට මොකුත් කියන්න බෑ. ඉතින් ඒ නිසා මගේ ප්‍රශ්නය වැවිලි කර්මාන්ත ශේෂ්ත්‍රයෙන් පත්වෙච්ච ඇමතිවරයෙක්. වැවිලි කර්මාන්ත ශේෂ්ත්‍රයෙන් පැවැත්වෙච්ච ඇමතිවරයෙක්. එතුමා වගකීතු ඇමතිවරයෙක් නුවරළි දිස්ත්‍රික්කයට වගකීන ඇමතිවරයෙක්. ආණ්ඩුවට බැරි නම් ඇමතිකමක් දීලා ඇමතිවරයෙකුට ගොඩනැගිල්ලක් දෙන්න. ආණ්ඩුවට බැරි නම් අමාත්‍යවරයෙකුට වැඩ කරන්න තැනක් දෙන්න ආණ්ඩුව මොකටද? ඉතින් ඒ නිසා අපි කියන්නේ ඒ ඇමතිවරයාට අසාධාරණයක් කරන්න එපා. ඒ ඇමතිවරයා වෙන ඇමතිවරයෙකුගේ රණ්ඩු කරන ඇමතිවරයෙක් නෙවෙයි. ඒ ඇමතිවරයා උද්ඝෝෂණය කරන ඇමතිවරයෙක් නෙවෙයි. ඒ ඇමතිවරයා බොහොම නිහතමානී ඇමතිවරයෙක්. ඒ නිසා එවැනි ඇමතිවරුන්ගෙන් වැඩපිළිවෙලක් කරන්නයි කියන ඉල්ලීම කරනවා. නීங்க සන්තෝෂமா இருப்பார் என அவருக்கு அமைச்சர் இல்லனா உங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்ப உங்களுக்கு கூட மனாப வருவார். அப்படி செல்லாங்க. அமைச்சர் அப்படி செல்லாங்க. இப்போ நீங்க சொன்னது தானே அவருக்கு அமைச்சர் இல்லند. கொடுக்க வேணும் தானே. அதுதான் மெய். அது மட்டும் இல்ல. இப்ப கௌரவ அமைச்சர் உங்களுக்கு தெரியும் இந்த அமைச்சர் மூலம் தான் தோட்ட மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை செய்ய போறோம் உங்களுக்கு தெரியும் இப்ப தோட்டத்துல மக்கள்கிட்ட எல்லாம் பிரச்சனை நீங்க தான் எங்க அப்பா உங்களுக்கு தான் எல்லாம் பிரச்சனை நாங்க சொல்ல வேணும் இப்ப நீங்க பாருங்க இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு சல்லி கொடுத்திருக்கு 300 கோடி தான் உங்களுக்கு கொடுத்திருக்கு உங்களோட மினிஸ்ட்ரிக்கு 300 கோடி தான் கொடுத்திருக்கு இப்ப பாருங்க நீங்க எவ்வளவு வேலை அதுல செய்ய வேணும் நீங்க அமைச்சர். இப்ப நீங்க தோடத்துல மக்கள்கிட்ட சுகாதார பரிசீலனை நீங்க பார்க்க வேணும். தோடத்துல மக்கள்கிட்ட சுகாதார பரிசீலனை மட்டும் இல்ல, நீங்க கல்வி பிரச்சனையை பார்க்க வேணும், அதோட நீங்க மின்சாரம் பிரச்சனையை பார்க்க வேணும், அதோட நீங்க தோடத்துல மக்களோட குடிநீர் பிரச்சனையை பார்க்க வேணும். இதெல்லாம் நீங்க தான் பார்க்க வேணும். நீங்க தான் தோடத்துல அப்பா, உங்களுக்கு தான் தோடத்துல மக்கள் எல்லாம் வந்து சொல்லுவார். இப்ப நீங்க போயிட்டு பாருங்க தோடத்துல இருக்கிற மக்களோட வீடு பிரச்சனை. இப்ப எங்களுக்கு தெரியும் நீங்க ஃபுல்லா ட்ரை பண்றது வீடு சரி கட்டுறதுக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குடும்பல் வரைக்கும் தோடத்துல 2 லட்சம்க்கு கூட குடும்பல் வலி இருக்கு. இப்ப நாங்க எவ்வளவு வீடு சரி கட்டிருக்கு. இந்த தோட்டத்தில் மக்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தான் ஓட் கொடுத்தேன், எங்களுக்கு இல்ல. இந்த அரசாங்கம் கொண்டு வரதுக்காக, இந்த ஜனாதிபதி கொண்டு வர, இந்த பிரதம மந்திரி கொண்டு வர தான் ஓட் கொடுத்தேன். எல்லாரும் ஆணைக்கு தான் ஓட் கொடுத்தேன். இப்ப ஆணைக்கு ஓட் கொடுத்து ஆணை என்ன கொடுத்திருக்கி சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் எங்கட காலத்துல கௌரவ அமைச்சர், உங்களுக்கு தெரியும் தோட்டத்துல எல்லாம் நாங்க காப்பட் ரோட் போடாச்சு. உங்களோட டைம்ல நீங்க பேசுங்க அமைச்சர். நீங்க உங்களுக்கு தெரியும் தோட்டத்துல காலத்துல கௌரவ அமைச்சர், நாங்க ரோட்டுக்கு ரோட் எல்லாம் காப்பட் பண்ணினாச்சு. நாங்க எஸ்டேட்ல இருந்து ஆஸ்பத்திரி எல்லாம் அரசாங்கம் எடுத்தாச்சு. நாங்க சீடா ப்ரொஜெக்ட்ல கல்வி பிரச்சனை எல்லாம் நல்லா நாங்க செஞ்சாச்சு. எவ்வளவு டீச்சர்ஸ் நாங்க எடுத்தாச்சு. நாங்க உங்களுக்கு தான் நாங்க இது சொல்ல வேணும் அமைச்சர். நீங்க தான் அமைச்சர், இது வந்து உங்களுக்கு உங்களோட மிஸ்டேக் இல்ல. நீங்க நல்ல ஒரு அமைச்சர், நான் இந்த அதை நான் சொல்றேன். இந்த அரசாங்கம் உங்களுக்கு இதுக்கு கூட சப்போர்ட் கொடுக்க வேணும், இதுக்கு கூட நிதி கொடுக்க வேணும். கௌரவ அமைச்சர் உங்களுக்கு கொடுத்து இருக்கி 300 கோடி தான் சல்லி கொடுத்திருக்கு. சுஜீவ சேனசிங்க வந்து கேபினட் மினிஸ்டர் இல்ல, அவர் வந்து கேபினட் மினிஸ்டர் இல்ல, அவர் வந்து நான் கேபினட் மினிஸ்டர். உங்களுக்கும் கூட அவருக்கு சல்லி கொடுத்திருக்கு, உங்களுக்கும் கூட நான் கேபினட் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்கு. இப்ப நீங்க வந்து நீங்க தான் நுவரெலியக்கு வேலை செய்யறீங்க, நீங்க தான் ரத்னபுரிக்கு வேலை செய்ய போற, நீங்க தான் பதுல்லக்கு வேலை செய்ய போற, நீங்க தான் கண்டிக்கு வேலை செய்ய போற. நம் கேபினட் மினிஸ்டர் சுஜீவ சேனசிங்க, உங்களுக்கு தெரியுமா அவருக்கு என்ன இருக்கு? சுஜீவ சேனசிங்க அமதுமாட தீலதினோ பில்லியன பஹாக், எத்துமாட தின கிரகலோகாகார விதராய், எத்துமாட ஹந்தே தருபலன் விதரா தீலதினோ பில்லியன பஹாக், எத்துமாட தின கிரகலோகாகார ஹந்தே தருபலன் பில்லியன பஹாக் தீலதினோ சுஜீவ சேனசிங்க மகத்கார் தமிழ்நாசட. ஏனிசா ஒபத்துமா வெவிலி சேஷ்டேம சீவத்தன சியலும வத்து ஜனதாவ வெனுவேன் ஒபடல லபாதின தின முதல மதிகரு அமத்துமா அப்பி கதாகரன் தமிழ்நாசு வெனுவேன் அப்படி தானோ தமிழ்நாசு வத்துக்கிற ஜனதாவ வெனுவேன் யமக்கரன் உற்சாகருவா கீழ. அதோட கௌரவ அமைச்சர் உங்களுக்கு தொல்ல வேறு சொல்ல வேணும். இப்ப தோட்டு தொழிலாளர் சம்பளம் பிரச்சனை, இப்ப நாங்க எல்லாம் ஃபைட் பண்ணாச்சு. உங்களுக்கு தெரியும் இப்ப 750 ரூபாய் தானே கெடுக்க போற கெடுத்திருக்கு. இப்ப நீங்க ஃபுல் ஃபைட் பண்ணாச்சு. நீங்க சொன்னேன் தோட்டத்துல தொழிலாளர்களுக்கு ஓட் நல்லா சம்பளம் கொடுக்கறதுல நாங்க எல்லாம் ரிசைன் பண்றேன் சொன்னாச்சு. இப்ப உங்களுக்கு என்ன கொடுத்த பட்ஜெட்ல 50 ரூபா வெத்தில, ஒரு வெத்தில எவ்வளவு? ஒரு வெத்தில 50 ரூபாய்க்கு வெத்தில ஒன்னு கேளுமா? 50 ரூபாய்க்கு ஒரு வெத்தில ஒன்னு கேளுமா? புலத்திர கண்டபே ரூபியால் பணாய் நியாயமே வத்துக்கிற மினிஸ்டர் ரூபியால் பணாய் புலத்திர ரூபியால் பணஸ்பாய் இது ஏனிசா அமத்துமா அப்பே ஆண்டு கால எங்கட அரசாங்கம் இருந்த போகல. நான் உங்களுக்கு சொல்ல வேணும் கௌரவ அமைச்சர், நாங்க எங்கட கரிசாங்க காலத்துல நாங்க ரூபியால் தாஹாக் தின் அபிஷியல் சாகச்சாக்கர் அதிபனே. நீங்க சொல்ல வேணும் தானே கௌரவ அமைச்சர், இந்த அரசாங்க கௌரவ அமைச்சர் உங்களுக்கு சொல்ல வேணும், இந்த அரசாங்க ஒரு நாள் சார் இந்த பிரச்சனை வந்து பேசல. அதுதான் நான் சொல்றேன், இந்த அரசாங்க தோட்டத்துல மக்கள் ஓட் கொடுத்த அரசாங்கம் இது வந்து இதுக்கு கூட இந்த அரசாங்க தோட்டத்துல மக்கள் பார்க்க வேணும். அதுதான் நான் சொல்றேன், நான் உங்களுக்கு இஷ்ட மாட்டாங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு அமைச்சர், உங்களுக்கு சாப்பாடு வேணும் பல்லு இல்ல. கௌரவ அமைச்சர் உங்களுக்கு சாப்பாட ட்ரை பண்றது உங்களுக்கு பல்லு இல்ல. இனி அதோட நீங்க ஸ்ட்ரோம் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல கௌரவ அமைச்சர். இனி அதோட இந்த சம்பளம் பிரச்சனை பத்தாது கௌரவ அமைச்சர், இதுக்கு நான் இங்க பேச வேணும். இப்ப நீங்க இது ஃபைட் பண்ணா நீங்கள் தோட்டத்தில் இருந்த நாங்க அண்டைக்கும் சொன்னாச்சு இந்த ஃபைட் நிப்பட்ட வேணும். கௌரவ தொண்டமன் அமைச்சரும் திகம்பரம் அமைச்சரும் ஃபைட் நிப்பட்ட வேணும். நாங்க எல்லாம் சேர்த்துவோம், நாங்களும் வரேன், நாங்களும் ஃபுல்லா சப்போர்ட் கொடுக்கறேன். எங்களுடன் லோஹான் ரத்தத்தை இருக்கு, அவருக்கும் தோட்டத்தில் ஓட்டு இருக்கு, இவரும் பதில் இவருக்கும் ஓட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்த்து இந்த தோட்டத்தில் தொழிலாளர் பிரச்சனைக்கு நாங்க எல்லாம் சேர்த்து என்ன சரி செய்வோம் கௌரவ அமைச்சர். அதோட கௌரவ அமைச்சர் உங்களுக்கு தெரியும் நாங்க இந்த நாளும் உங்களுக்கு சொல்றேன் இந்த தோட்டத்தில் மக்களிட கல்வி பிரச்சனை கௌரவ அமைச்சர். இது
வந்து ඇමතුමාගේ ආයතන 13ක් තියෙනවා එකක් නෙමෙයි.
That's a point of order. That's a point of order. කරුවල් ආනන්දල්ගම මහින්දානල්ගම
මම එතුමා ගැන දුක් වෙන්නේ නැහැ. එතුමා මේ නියෝජ්‍ය සංවිධායක ධුරණ උත් ඉවත් වෙලා ඉන්න මම එතුමත් එක්ක තරහ වෙන්නේ නැහැ. මගේ පරණ මිත්‍රයා. නම් நான் சொல்லு கொண்டு இருந்தே கௌரவ அமைச்சர் அதோட இந்த வீடு பிரச்சனை இப்ப உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொன்னேன் 3 லட்சம்க்கு கூட குடும்பங்கள் இருக்கு இப்ப எங்கட காலத்துல கௌரவ தொண்டமல் காலத்திலும் உங்கட காலத்திலும் எல்லாம் நாங்க பாத்தினா 100க்கு 10 சரி நாங்க வீடு சரி கட்டு கொடுத்தில்ல இந்த பிரச்சனைக்கு நாங்க என்ன சரி செய்ய வேணும் கௌரவ அமைச்சர் இனி அதோட நாங்க அரசாங்கோட பேசுவோம் நாங்க ஜனாதிபதியோட பேசுவோம் நாங்க வாரம் நீங்க வாங்க நாங்க எல்லாரும் சேர்த்து ஃபைட் பண்ணுவோம் உங்களுக்கு தானே நல்ல நீங்க மிச்சம் வீடு சரி கட்டாத உங்களுக்கு தான் உங்களுக்கு கிரெடிட் வரும் அது பரவாயில்ல நாங்க சொல்றோம் இந்த அரசாங்க தோடத்துல மக்கள் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய கொடுக்கல இப்ப பாருங்க எங்கட பதுல அமைச்சர் இருக்கு அந்த பதுல தோடத்துல எல்லாம் ஓட்டெடுத்து இந்த அரசாங்க சரி கட்டுறதுக்கு சப்போர்ட் கொடுத்தாச்சு அப்ப அந்த அமைச்சரை ஸ்ட்ராங் பண்ணாதான் நல்லம் அவருக்கு நல்லா காசி கொடுத்து அவரை நல்லா ஒரு கேபினட் மினிஸ்டர் ஒன்று கொடுத்துட்டு அதே மாதிரி செஞ்சு
கௌரவ மைனந்த அவர்களே இலங்கை வரலாற்றில் எல்லா அரசாங்கமும் இருந்துச்சு ஆனா இந்த அரசாங்கத்தான் தோட்ட தொழிலாளிக்காக வீடு அமைச்சு கொடுத்து இன்னைக்கு 6000 வீடுகள் 6000 வீடுகளை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 4000 வீடுகளை அடிக்கல் நாட்டி வச்சிருக்கோம் நாங்க எந்த அரசாங்கம் செய்யாத வேலையும் இந்த அரசாங்கம் செய்யும்
காலத்துல கௌரவ அமைச்சர் நாங்க 30,000 வீடு சரி கட்டிருக்கேன் நீங்க 5,000 வீடு சரி கட்டிருக்கேன் அதுமே சரியா கௌரவ அமைச்சர் நீங்க இந்தியால இருந்து நாங்க நீங்க பாருங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்க சரி சரி உங்க டைம்ல நீங்க பேசுங்க நாங்க சொல்றத பொய்யண்டா கௌரவ அமைச்சர்
கொஞ்சம்
உட்காருங்களே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சு கொஞ்சம் உட்காருங்களே என்ன என்ன ரைட் குட் நன்றி கௌரவ அமைச்சர் நீங்க பார்லிமெண்ட்ல நாங்க ஒரு க்வெஸ்சன் ஒன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேன் இந்த பாருங்க இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க ஆன்சர் கொடுத்திருக்கீங்க இந்த காலத்துல நீங்க எவ்வளவு வீடு சரி கட்டினு இந்த ஆசிரியர்ல இருக்கு
ගරු මන්ත්‍රීවරයා මම කාලෙ දෙන්නම් මිනිත්තුවක් මේකෙන් පස්සේ ගරු ඇමතුමා ගරු මන්ත්‍රීවරයා උදව් කතා කරන්නේ
ගරු ඇමතුමා රයිට් ඕකේ රයිට් එංගඩ කාලෙතල තෝඩතල මක්කල්ක නංග ඔන්නුමේ වේල සෙන්ජිල්ල උංගඩ කාලෙතල තන් නිග සරි කොඤරිංගලේ ගෞරව අමචර් උංගඩ කාලෙතල තන් තෝඩතල මක්කල්ක වේල සෙන්ජේ සරියා ඉප නිග සන්තෝෂමා ඉප ඉන්ද ටීවි ඩිබේට් තෝඩතල මක්කල් පාකරද තානේ அப்ப அவங்க சொல்லுவார் தானே எங்களுக்கு வீடு எல்லாம் கெடுத்திருக்கு எங்களோட சம்பளம் எல்லாம் கூட கெடுத்திருக்கு எங்களுக்கு காப்பட் ரோட் வந்திருக்கு எங்களோட ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு எங்களை நாங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் அப்ப அவங்க நினைப்பாரு தானே அப்ப மைந்த ஆனந்த போய்தான் சொன்னேன் கௌரவ திகம்பர் தான் மெய் சொன்னேன் முடிஞ்சதானே உங்களுக்கு சந்தோஷமா நல்ல தூக்கேலுமா சரியா சரி கௌரவ அமைச்சர் நாங்க சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்ல வேணும் கௌரவ அமைச்சர் நான் உங்களே ஸ்ட்ராங் பண்றதா நாங்க பேசுறது உங்களோட கோம் இல்ல உங்களுக்கு 3 பில்லியன் சல்லி கொடுத்திருக்கு நான் கேபினட் மினிஸ்டருக்கு 5 பில்லியன் சல்லி கொடுத்திருக்கு அப்ப நீங்க என்னத்துக்கு நீங்க திகம்பரம் அமைச்சர் நீங்க பதுல்லக்கு சல்லி போட வேணும் நீங்க வேலுகுமாருக்கு சல்லி கொடுக்க வேணும் நீங்க எல்லா பக்கத்துல நீங்க சல்லி கொடுக்க வேணும் அது பத்தாவது அமைச்சர் நாங்க இந்த அரசாங்கக்கு சொல்றேன் தோடத்துல மக்களுக்கு இதுக்கு கூடவா வேலை செய்ய வேணும் அதுதான் நாங்க சொல்றேன் 10 பில்லியன் எங்களுக்கு சல்லி கொடுங்க ஏன் 3 பில்லியன் என்னத்துக்கு இந்த உங்களுக்கு 3 பில்லியன் கொடுத்திருக்கு போன வருஷம்ல உங்களோட பில் செட்டில் பண்ணதுக்கு எவரோ போவாரு கௌரவ அமைச்சர் போன வருஷம் நீங்க செஞ்ச வேலைக்கு பில் செட்டில்
பண்ணனா
இவரை இது அதோட நான் கௌரவ அமைச்சர் நாங்க உங்களுக்கு இல்ல நாங்க இந்த அரசாங்கத்தை நாங்க சொல்ல போறோம் இந்த அரசாங்க தோடத்துல மக்கள் இதுக்கு கூடவா பார்க்க வேணும் தோடத்துல மக்கள் இந்த அரசாங்க பார்க்க மாட்டாங்க இன்னொருத்தருக்கு இந்த அரசாங்க ஓட் கொடுக்க மாட்டாங்க நீங்க எங்களோட தான் அடுத்த எலெக்ஷன்ல வர வேணும் கௌரவ திகம்பரமும் கௌரவ ராதகிருஷ்ணன் எங்கட பதுல அண்ணே எல்லாம் எங்கட கூட்டாளி கௌரவ மனோ கணேசன் நாங்க எல்லாரும் சேர்த்து போடுவோம் நாங்க நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு அமைச்சர் ஒன்று நாங்க கொடுக்கறேன் இப்ப பாருங்க நம்மட மனோ கணேசன் எவரும் நல்ல கொழும்புல பெரிய தலைவர் அவருக்கும் வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு மினிஸ்டர் ஒன்று கொடுக்க வேணும் அவர் வந்து நல்ல ஒரு மினிஸ்டர் அவருக்கும் என்ன இது என்ன கொடுத்திருக்கி அவருக்கும் வேலை செய்யறதுக்கு நல்ல வேலை கொழும்பு தானே அவர் எந்த நாளும் அரசாங்க ஃபைட் பண்றது தானே என்ன அவருக்கும் கெடுத்திருக்கி இனி நாங்க சொல்றோம் தோடத்துல மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதுக்கு கூடமா உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் எங்களுக்கு 100க்கு 10 தானே ஓட் கொடுக்கிறது 100க்கு 10 கொடுத்து நாங்க பேசுறது தானே ஐயா எங்களுக்கு ஓட் கொடுத்து இல்லாம நாங்க பேசுறது தானே நீங்க ஓட் எடுத்துட்டு நீங்க பேச மாட்டாங்க நாங்க ஓட் கொடுத்து இல்லாம நாங்க பேசுறது இனி அதோட நாங்க சொல்றேன் இந்த அரசாங்கத்தோட மக்கள் பாக்குறது பத்தாது, அதுதான் நாங்க சொல்றேன். அதோட இதுக்கு கூட
கௌரவ எனது இனிய நண்பர் மஹிந்த ராஜதிகாமிகை அவர்களே, உங்களுக்கு என் மீதும் எங்களது தமிழ் போ கூட்டணி மீதும் தம்பி திகாம்பரம் மீதும் தம்பி வேலுக்குமார் திலக்கராஜ் ராதாகிருஷ்ணன் மீதும் அரவிந்த் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு புரிகின்றது. அது குதர்க்கமான அன்பு, தந்திரமான அன்பு புரிகின்றது. எங்களுக்கு எங்களுக்கு சிறந்த அமைச்சு கிடைத்திருக்கின்றது, சிறந்த அமைச்சாக இருக்கின்றது, தேவையான நிதி இருக்கின்றது.
நீங்க சந்தோஷம் தானே?
நிச்சயமாக நன்றி.
நீங்க
நீங்க
சந்தோஷம்
கௌரவ
அமைச்சர், நீங்க சந்தோஷம் வந்தா சரி, ரைட் ரைட். கௌரவ அமைச்சர், நீங்க சந்தோஷம் வந்தா முடிஞ்சு சரி, நீங்க சந்தோஷம் பண்ணா முடிஞ்சு. உங்ககிட்ட ஹார்ட்ட கூட நீங்க பேசுங்களே, அப்ப நாங்க பாப்போம். நீங்க சந்தோஷமா இல்ல, உங்களோட ஹார்ட் தெரியுதானே? இதையோட பேச வேணும், மைக்ல பேச வேலையில் இதையோட பேச வேணும்.
நசீர் மந்திரிமா
ரஹீம், என்று 2019 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்திலே இன்றைய தபால் மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சும் அதேபோன்று மலேக நாட்டு அபிவிருத்தி அமைச்சும் இந்த அமைச்சுகளில் எனக்கும் பேச கிடைத்தமைக்கு நான் இந்த சபைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக முஸ்லீம் அமைச்சு என்ற வகையில் அந்த அமைச்சியில் நான் தொட்டு பேசலாம் நினைக்கின்றேன். கௌரவ அமைச்சர்களுக்கும் அந்த அமைச்சினுடைய செயலாளர் உட்பட உயர் அதிகாரிகள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக முஸ்லீம் சமய கலாச்சார அமைச்சியில் வக்கு சபை என்ற சட்டத்திட்டங்களை பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த காலங்கள் இவ்வாறாக நடக்கவில்லை. இந்த அமைச்சினூடாக சில மாற்றங்களை சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஒரு அமைச்சர் ஹலீம் ஒரு அமைச்சர் அவர்களுக்கும் அந்த அமைச்சினுடைய உயர் அதிகாரிகள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் கூற கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதேபோன்று கடந்த காலங்களில் மக்கா மதினா செல்வதற்கு முஸ்லிம் மக்கள் பட்ட அவலங்கள் பாரிய பிரச்சினைகளுக்கு மத்தியில் இந்த அமைச்சியிலே இருந்ததைகள் கண்டறிந்தோம். இருந்தாலும் இந்த அமைச்சினூடாக பல மாற்றங்களை எங்களுடைய ஒரு அமைச்சரும் அமைச்சினுடைய அதிகாரிகளும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டில் நானும் ஹஜ்ஜிக்கு சென்றேன். அந்த கடமையில் பல மாற்றங்களை நான் கண்டிருக்கின்றேன். நான் பல தடவை ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்றேன். அந்த சவுதி அரேபியா நாட்டிலே 17 ஆண்டுகள் நான் வசித்திருக்கின்றேன். அந்த ஆண்டில் கடந்த ஆண்டில் நான் சென்றபோது மிகவும் சிறப்பாக இந்த அமைச்சு மேற்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஹஜ் பயணத்துக்காக முஸ்லீம் மக்கள் செல்லுகின்றவர்கள் அழைத்து செல்லுகின்ற முகவர்கள் குறிப்பாக அமைச்சினுடையாக பாரிய எஸ்டிக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து அந்த முகவர்களை இறுக்கமாக்கி இன்று அந்த ஹஜ் யாத்திரைகளுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்ற விடயங்களை நான் பார்க்க நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நான் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அரச உத்தியோகர்கள் புனித ஹஜ் கடமைக்கும் புனித உம்ரா பயணத்துக்கும் செல்லுகின்ற போது பாரிய பிரச்சினைக்கு மத்தியில் அந்த அரச உத்தியோகர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள். அது மத்திய அரசில் கீழே இருக்கின்ற உத்தியோகர்களும் மாகாணத்துக்கு கீழே இருக்கின்ற உத்தியோகர்களும் குறிப்பாக நான் மாகாண அமைச்சராக இருந்தபோது கிழக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்தபோது அந்த மாகாணத்துக்கு கீழே இருக்கின்ற அரச உத்தியோகர்கள் ஹஜ் கடமைக்கும் புனித உம்ரா கடமைக்கும் சொல்லுவதற்கு பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த புனித ஹஜ் கடமைக்கும் புனித உம்ரா கடமைக்கும் சொல்லுகின்ற உத்தியோகர்களுக்கு அரச கடமைகளும் அரச கொடுப்பனுகளையும் கொடுத்து அந்த இடத்தை வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவோடு இந்த அரசுக்கும் இந்த கௌரவமான சபைக்கும் இந்த கௌரவமான அமைச்சுக்கும் நான் இந்த என்னுடைய பதிவினை நான் இந்த பாராளுமன்றத்திலே இந்த புனிதமான இதிலே நான் வீழ்த்து கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நாட்டிலே இன்று முஸ்லிம் கலாச்சார அமைச்சு என்று ஒரு பேருக்காக இருக்கின்றது. ஏனென்றால் குறிப்பாக இந்த பள்ளிவாசல்கள் அதே போன்று மதரசாக்கள் போன்ற மதரசாக்களுக்கு இந்த அமைச்சினூடாக நிதிகளை ஒதுக்கீடு செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இன்று இருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் ஒரு முஸ்லிம் மக்கள் பிரதி என்ற வகையில் எங்களிடம் என்று அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அதே போன்று மதரசாக்கள் எங்களிடம் கேள்வியாக கேட்கின்றார்கள், ஏன் இந்த அமைச்சினூடாக உங்களுக்கு நிதிகளை வழங்க முடியாது என்ற ஒரு கேள்வியை பார்க்கின்ற போது நான் அமைச்சரிடம் வந்து கேட்டபோது அமைச்சிலே இருக்கின்ற உயரதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த அமைச்சில் ஒதுக்கீடு செய்கின்ற நிதி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இந்த அமைச்சிக்கு வளமாக போதுமான அளவுக்கு அந்த நிதிகளை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் தாக்கங்கள் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் அண்மையில் அம்பாறை பள்ளிவாசலில் பெரிய ஒரு தனிநபர்களாக நின்று தாக்கப்பட்ட பள்ளிவாசல்களை புனர்விதானம் செய்ய முடியாத ஒரு நிலையில் இன்று அந்த பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. கடந்த யுத்த காலங்களில் 30 ஆண்டுகள் யுத்த காலத்தின் பகுதியில் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் உடைக்கப்பட்டு இன்னும் அந்த நிவாரணங்கள் அந்த பள்ளிவாசலை புனர்ஸ்தாபனம் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அமைச்சு குறிப்பாக ஒரு அமைச்சர் அவர்கள் இந்த அமைச்சிலே நீங்கள் ஒரு ஒரு அமைச்சின் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சரா என்ற அடிப்படையில் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கும் அமைச்சரவையிலும் இந்த உங்களுடைய உரிய அமைச்சுக்கு இந்த நிதிகளை மேலதிகமாக நீங்கள் எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், அதற்குரிய அறிக்கைகளையும் அதற்குரிய நிபந்தனைகளையும் உரிய அமைச்சினுடைய உயரதிகாரிகள் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மௌனமாக நாங்கள் இருக்கின்ற போது இந்த பள்ளிவாசல்கள் இந்த மதரசாக்களுக்கு இவ்வாறான நிதிகளை ஒதுக்கீடு செய்து நிவாரணம் செய்வதற்கு இந்த உயர் சபை வழங்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நான் இந்த அமைச்சினுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் அதே போன்று மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகளுக்கும் நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் இருக்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்கள் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு பாரிய அபிவிருத்திகளை செய்கின்றதை நான் பார்க்க கிடைக்கின்றேன். மலேக நாட்டில் அபிவிருத்தி செய்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்களும் அந்த மலேய நாட்டில் இந்த அரசாங்கத்தில் பாரிய வீட்டு திட்டங்களையும் பாரிய விடயங்களையும் அந்த பெருந்தோட்ட கைத்தொழில் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளையும் இந்த அரசிலே நான் பார்க்கின்றேன். அவர்களுக்கு அந்த சம்பள கொடுப்பனவுகள் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே எதிர்காலங்களில் இந்த ஏழை மக்களுக்காக பெருந்தோட்ட தமிழக மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய சேவையினை சரியாக செய்கின்றீர்கள், மீண்டும் அந்த மக்களின் சேவையினை சரியாக செய்வதற்கு நீங்கள் உயர்த்திக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி எனக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு இந்த கௌரவமான சபைக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
பூமிஸ்துதி மந்துமா உத்தமத்தாக மினித்துவாக தீரவை பூமிஸ்துதி மீலங்கட்ட கரு ஜயந்த சமரதி மந்தித்துமா மைக்கில் பாதேன் கரு ஜயந்த் நே மைக்கில் பாதேன் கருங்கள் சீட்டுமா உண்ணது பொடி தேவாலே ஹரி கரு ஜயந்த் சமரின் மந்திரிமா
கரு முலாசனாரோடு மந்திரித்துமணி விசேஷன்ம வவில் கர்மா தமாத்தியாத் ஏவகேம வத்து அடித்தல பாசுகம் மமாத்தியாசி பிலிமந்துவாத் கருணு கீப்பியாக் எதிரிபாத் கரான் லபீமகன சத்துட்டு வேணும் முலிமா அவதான எமுக்கரணுவா கருமுலாசனாரூடு மந்திரித்துமணி அப்பேரட்டே தேனிஷ்பாதனேன் சீட்ட ஹெத்த பாக பமன பங்குவாக் சம்பூர்ணகரானே குடாத்தேவத்து ஹிமியான் නැත්තම් කුඩා තේවතු නිෂ්පාදකයන්. නමුත් මේ වෙනකොට ඒ කුඩා තේවතු හිමියන් බරපතල ගැටලු ගණනාවකට මුහුණ දීලා තිබෙනවා. විශේෂයෙන්ම කුඩා තේවතු හිමියන්ගේ සඳහා ලබා දෙන සහනාධාර නොලැබීමේ හේතුවෙන් ගරු ඇමතුමනි, ඔබතුමා දන්නවද දන්නේ නැහැ. 2018 දෙසැම්බර් මාසේ ඉඳන් 2018 දෙසැම්බර් මාසේ තමුන්නාසෙම කරුණු කියලා කුඩා තේවතු සඳහා සහනාධාර ලබා දීම සඳහා මිලියන 250ක් වෙන් කර ගන්නවා. නැවත වගා කරන්න, පාළු වගා කරන්න සහ අලුතෙන් වගා කිරීම සඳහා ඒ සහනාධාරය ලබා දෙන නියමිතයි. දැන් මම දන්නවා කළුතර දිස්ත්‍රික්කයේ ගරු අමාත්‍යතුමනි, නැවත වගා කිරීමේ අපේක්ෂාවෙන් අප දන්න කුඩා තේවතු හිමියන් ගණනාවක් තමන්ගේ තේවතු බිම් සකස් කරලා බලාපොරොත්තුෙන් ඉන්නවා සහනාධාර ලැබෙනකම්. නමුත් මේ වෙනකම් ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඒ සහනාධාරය ලැබුණේ නැහැ. ලැබුණේ නැති නිසා ඔවුන් අතිශය අසරණ භාවයට පත් වෙලා තිබෙනවා. කළුතර දිස්ත්‍රික්කයේ ගත්තොත් මිලියන 41ක් වෙන් වෙලා තියෙනවා සහනාධාර සඳහා. තාම මිලියන 41කින් 741ක්වත් කළුතර දිස්ත්‍රික්කයට ලැබිලා නැහැ. ඒ වගේම ගාල්ල දිස්ත්‍රික්කයේ මිලියන 53යි, මාතර 32යි, රත්නපුර 40යි, නුවර 25යි, නුවර එළිය 8යි.
ගරු ඇමතුමා,
ගරු මන්ත්‍රීතුමානි, තප්පරයක් විතරක් මේ බජට් එකෙන් පසුව අනිවාර්යෙන්ම මුදල් ටික ලබා දෙනවා කියලා මම පැහැදිලිව ප්‍රකාශ
කරනවා. ඊළඟට ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඔබතුමා මම දන්නවා තරමක් සංවේදීව ඉන්නේ, ඒ වුණාට ඔබතුමා වෙනුවෙන් මේ කරුණු කීපය ඉදිරිපත් කරන්න කැමතියි. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, කුඩා තේවතු සංවර්ධන අධිකාරිය කියන්නේ මේ ලංකාවේ 75%ක් තේ නිෂ්පාදනය කරන කුඩා තේවතු හිමියන් වෙනුවෙන් තියෙන ආයතන. දැන් මේ ආයතනයේ ඉන්න ඕනේ කුඩා තේවතු හිමියන්ට වග කියන ඔබතුමාටත් වග කියන ඔබතුමා නිහතමානි අපටත් ඔබතුමා ගැන හැඟීමක් තියෙනවා, ගෞරවයක් තියෙනවා එහෙම අමාත්‍යවරේ. ඔබතුමාගේ ආයතනවල ඉන්නත් ඕනේ ගරු සභා ගරු අමාත්‍යතුමනි, ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඔබතුමාව නියෝජනය කරන්න පුළුවන්. ඔබතුමාට අවශ්‍ය මග පෙන්වීම බව අවශ්‍ය නම් කරන්න පුළුවන්. විශේෂඥතාවයක් සහිත මහත්තුරු ඉන්න ඕනේ ඔබතුමා වගේ. නමුත් ඔබතුමා කුඩා තේවතු සංවර්ධන අධිකාරියේ සභාපතිතුමා එහෙම කෙනෙක් නෙවෙයි. දැන් එතුමව ජනාධිපතිතුමා පත් කළා ව්‍යවස්ථාපිත මණ්ඩලවල සභාපතිවරු සහ අධ්‍යක්ෂ මණ්ඩල පත් කිරීමේ නිර්දේශ කිරීම සඳහා ජනාධිපති ලේකම්තුමාගෙන් යුක්ත කමිටුවක්. ඒ කමිටුව තමුන්නාංශගේ සභාපති විජයරත්න දේවගෙදර කියන සභාපතිවරයාම නිර්දේශ කළා නෑ. ඒ කමිටුව කියනවා ඔහුව නිර්ණායක ඕ අධ්‍යක්ෂ මණ්ඩලයේ පස්විපරම්හා කාර්ය සාධනය යන නිර්ණායක මත නිර්දේශ නොකරමි, අමාත්‍යංශ ලේකම්ගෙන් වෙනත් සභාපතිවරයෙක් නම් කර ලෙස ඉල්ලා සිටිමි. මේ ජනාධිපති ලේකම්වරයා විසින් වැවිලි කර්මාන්ත අමාත්‍යංශයේ ඔබතුමාගේ අමාත්‍යංශයේ ලේකම්වරයා වෙත ඔබතුමාගේ කුඩා තේවස් සංවර්ධන අධිකාරී සභාපතිවරයාව සභාපති ධූරයට නුසුදුසු යැයි නිර්දේශ කරන ලද ලිපිය මම මේ වෙලාවේ හැන්සාට් ගත කරනවා. එම ලිපිය අනුව ඔබතුමා ඉදිරියේදීත් අර සබ්සිඩි එක දෙනවා කිව්වා වගේ පොරොන්දු මත මේ කුඩා තේවස් සංවර්ධන අධිකාරියට නුසුදුසු සභාපතිවරයා ඉවත් කොට ඔබතුමාටත් ගැළපෙන කුඩා තේවස් සංවර්ධන අධිකාරියටත් ගැළපෙන මේ පිළිබඳ විශේෂඥතාවය සහිත සුදුසු පුද්ගලයෙකු වෙනුවෙන් පත් කරાવી කියලාත් බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම තමයි ඊළඟ එක්කෙනා තමයි මානව සම්පත් හා පාලන සහකාර කළමනාකරු. දැන් මෙතුමා අවශ්‍ය අධ්‍යාපන සුදුසුකම්වත් නැහැ. ජනාධිපති විමර්ශන ඒකකයේ විසින් පරීක්ෂා කරපු විමර්ශන ඒකක විසින් කරලා තියෙන විමර්ශනයකින් ඔප්පු වෙලා තියෙනවා. මෙතුමා ඒ මානව සම්පත් කළමනාකරණ තනතුර සඳහා සහකාර කළමනාකරණ තනතුර සඳහා අවශ්‍ය අධ්‍යාපන සුදුසුකම් නැහැ කියලා. මෙයා ඉදිරිපත් කළ තියෙන බොරු අධ්‍යාපන සාධකයක්. හැබැයි තාම ඉන්නවා. ඒ නිසා ඔහුවත් ඉවත්කොට ඒ වෙනුවෙනුත් සුදුසු මානව සම්පත් සහකාර කළමනාකරුවෙක් පත් කරાવી කියලා බලාපොරොත්තු වෙනවා. නැත්නම් ඔබතුමාට ඒක ගෞරවයක්. ඒ වගේම කුඩා තේවස් සංවර්ධන අධිකාරියටත් හොඳ නෑ. ඒ ජනාධිපති විමර්ශන ඒකකෙන් ඔබතුමාගේ අමාත්‍යංශ ලේකම්වරයා විසින් HD මහීපාල සාමාන්‍ය අධිකාරී කුඩා තේවස් සංවර්ධන අධිකාරියට එවන ලද ලිපියත් මම මේ වෙලාවේ හැන්සාඩ් ගත කරනවා. ඒ වගේම ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මම ඊළඟ ඉතාම විනාඩි කීපයක් තිබෙන නිසා මම ඒ වගේම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා තේ ශක්ති ව්‍යාපාරය. තේ ශක්ති ව්‍යාපාරය හැදුවේ தே கர்மாந்த ஷாலா ஹிமியாங்க விசேஷன் தே பௌத்திரகாசிய தே கர்மாந்த ஷாலா ஹிமியாங்கிங் திபென அதிக் ஏகாதிகாரி பலேன் குடா தேவத்து ஹிமியான் ஆரக்ஷா கருகன் நமுத் அது தே சக்தி வியாபார துர்வல விழா திபெனவா ஏக கிரியாத்மக வெண்ணே ரக்ஷண இயலபாதி பமனாய் ரூபியால் லட்ச தேக்க ரக்ஷணையாக தினவா ஹதிசி மரணேகதி ஏக பமனாய் கிரியாத்மக வெண்ணே மே தே குடா தேவத்து ஹிமியான் ஆரக்ஷா வெண்ணின் ஹதப்பு குடா தேவத்து ஹிமியான் அது ஹம்பென்னு கரு மூலாசனா ரூடு மந்திரி துமணி ரபர் கோவியக்குட ஹம்பென்னு ரபர் கிலோ ஏகட ரூபியால் தேசியாக தேசிய தாயா
கரு மந்திரிமா காலயவசம்
மட வினாடியாக தென்ன புலுவன்னம் மே மே கருண வித்ரா கவதான யமு கர எதோட மே ரபர் கிலோ ஏகட ரூபியால் தேசியாக தேசிய தாயா கரகன மே ரபர் வகாவ தியாகன வடக் நேசா கலோனோ கட்டுபோல் தானோ கலோனோ கட்டுபோல் தானோ ஒபதுமால கட்டுபோல் வட்ட சீமாவக் பெனவட்ட ඒ කටු පොල් දෙමීමත් ඒකෙන් සිද්ධ වෙනවා. ඒ නිසා මම යෝජනා කීපයක් කරනවා ගරු මුලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි වෙලාව නැති නිසා යෝජනා කීපයක් කරන්න කැමති ගරු ඇමතුමාගේ අවධානයට මම හිතනවා ඔබතුමා මේ පිළිබඳවත් විශේෂ උනන්දුවක් ඇති කරයි කියලා. අපි දන්නවා රබර් නිෂ්පාදකයන්ගෙන් රබර් ඒ කර්මාන්ත ශාලාවල නිෂ්පාදනය කරන රබර් කිලෝවක් සඳහා රුපියල් 4ක සෙස් බද්දකුත් ලංකාවට ආනයන කරන රබර් භාණ්ඩ සඳහා ආනයන කරන රබර් භාණ්ඩ වල වටිනාකමින් 5%ක බද්දකුත් රජය අය කර ගන්න ලබනවා දෙකම සෙස් බදු. பலதாயிதா வேணும் காஸ் பான்சிக்கு தாயக் தீனும் நம்ம லங்காவை தீன் துன்சிய ஹெத்தேவாய் அடு எகட ஹேது தமாய் ரபர் வேர்ல்டு ராஜ் மதியத் தீம் ரபர் கோவியன் தெனுவத் கிரீமட்ட கர்ண மதியத் தீம் அடுகம ஏகத் கருணா கல்ல வெடி தியுன் கரண்ண கிலா இல்லா சிட்னோ கர் முலாசனா ரூட மந்திரி தூன் ஏ வகேம ரபர் கோவியா சா லங் தேசிய ரபர் நிஷ்பாதகே அத்ர அத்ரமதியாகே காரியபாரே நிசா ரபர் மில கடாகட வெட்ல தீனோ அத்ரமதியா இவத் கர்லா துரு சவிய நெமத வதாவக் சக்திமத் கரண்ண கிலா தொபதுமாகே இதா ஓனேகமின் இல்லா சிட்னோ ஏ வகேம இஸ்ர ரபர் ரபர் நிலதாரிங்க ரபர் ரோடு மத்திய நிலதாரி மார்க்கேன் லபாதுன போர டெங்கேக்கு லபாதினே இசா போர டிக்காத் கோவியான் ரபர் அதால நிலதாரி மகத்துருங்க மார்க்கேன் ரபர் கோவியான் லபாதீம அவசிய அடித்து கரான கிளா இல்லா சிட்டோம் மென்னமே ஏவகேம சாம்பிரதாயிக கணும் கருவான் வெனுவட் ரபர் கியானே உபதரத் ரபர் ரோண கிளவுஸ் தேக அத்திர தமாய் அப்பி அம்மகே குசே இனங்க என்ன கிளவுஸ் தேக அத்திர உபதரத் ரபர் ரோண இகாட வலதான கலிங் எம்மாம் கரன்னே கிளவுஸ் தேக தாகனே தென்டத் ரபர் ரோண ரபர் மனுஷ ஜீவிதரே தரம் வெதகத் ரபர் வர வெதகத்கம கவதாக்க நதி வெனி நே ஏன்ச அபேரட்டே ரபர் வகாவ அவசியாய் அபேரட்டே ரபர் வகாவ மேம கியோ தத்ருதாங் வெனவா இசம ஒபதுமாகின் இல்லனவா மே ரபர் வகாவ ஆரக்ஷா கரகனிம சந்தா சாம்பிரதாயிக அபே ரபர் கணும் கருவன் வெனுவட நவ ரபர் கணும் கருவன் சோயாகின யாமட அவசிய கடுது அது மந்தன කරනවා චීන හුනායි ප්‍රාන්තයේ තමුනාසේ හම්බලා සාකච්ඡාවක් කරනවා කියලා. ඒ නිසා චීනේ හරි ලෝකේ වෙන වෙනත් රබර් අලුත් රබර් ගැනුවම් කරුවන් ටිකක් හොයාගෙන රබර් ආරක්ෂා කර ගැනීම සඳහා නැත්නම් නවීන් දිසානායක මහතුමා ඉන්න
කාලේ
කියලා ඔබතුමාට අපකීර්තියක් එයි. එහෙම වෙන්න දෙන්න එපා. සහතික මිලක් රබර් කිලෝ එකකට රුපියල් 300ක් ලබා දීලා රබර් ගොවිය ආරක්ෂා කර ගැනීම සඳහා කටයුතු කරන්නත් කියලා ඉතා ඕනෑකමින් ඉල්ලන බොහොම ස්තුතියි අමතර කාලයක් ලබා දුන්නට.
කරු වේලුකුමා මන්ත්‍රීතුමා.
ගෞරව සභෙක තලමෙතාංග මුරුපිනර අවර්ගලේ சந்தர்ப்பத்திற்கு நன்றி. முதலிலே முதலாவதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க அவர்களும் அதே போல கண்டி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தற்போது தலை சபைக்கு தலைமை தாங்கும் மயந்த திசாநாயக்க அவர்களே, உங்களினுடைய தாயாரை இழந்து அந்த சோகம் மறைய முன்னர் இந்த நாட்டிற்கு ஒரு குடும்பமாக நீங்கள் அந்த உங்களுடைய கடமையை செய்வதற்கு இங்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். முதலாவது எங்களுடைய இரங்கலை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டுக்கு குடும்பமாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பாரிய பணிக்கு எங்களுடைய கௌரவத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் பார்த்தோம் இதற்கு முதல் உரையாற்றிய கண்டி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மைந்தானந்த அலுத்கமகே அவர்கள் எந்த அளவுக்கு எங்களினுடைய செயற்பாடுகளால் குழப்பமடைந்திருக்கின்றார் என்பதனை நாங்கள் பார்த்தோம். அதைவிட அவருடைய உரை பற்றி நாங்கள் மேலதிகமாக பேசுவதற்கு எதுவும் இல்லை. அதே போல எவ்விதமான புள்ளி விபரமும் இல்லாமல் அவர் முன்வைக்கின்ற எந்த விதமான ஒரு அர்த்தப்பாடும் அற்ற சில விடயங்களை அவர் முன்வைத்தார், அது பற்றி கூற வேண்டும். குறிப்பாக கடந்த 90ஆம் ஆண்டுகளிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் ஏறக்குறைய 20,000-க்கு கிட்டிய அளவான வீடுகளே மலையகத்திலே தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நீண்ட காலப்பகுதியிலே அவையும் எத்தகைய நில வரம்புகள் தொடர்பாக அல்லது அதனுடைய கட்டுமானங்கள் அதனுடைய உரிமை தொடர்பாக எந்த விதமான ஒரு சீரான ஒரு முறையான நடவடிக்கையும் இன்றி அவே இந்த இடத்திலே நான் முதலாவது ஞாபகப்படுத்த வேண்டும். 2015ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையான காலம் மலையக மக்களை பொறுத்தவரையிலே வெறுமனே கழிவடைந்த ஒரு காலம் அல்ல. மலையக மக்களினுடைய அந்த காலப்பகுதியிலே இது ஒரு யுகம் என்பதனை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஒரு யுகம் என்பது ஒரு இனத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய விடிவு புரட்சி மாற்றம் இடம்பெற்ற காலகட்டத்தையே நாங்கள் கூறுகின்றோம். அத்தகைய அந்த விடிவை அத்தகைய அந்த மாற்றத்தை அத்தகைய அந்த விடுதலையை நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக கௌரவ அமைச்சர் பழனி திகாம்பரம், கௌரவ அமைச்சர் மனோ கணேசன், கௌரவ அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உடன் இணைந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சமூகம் எங்களுடைய மக்கள் இந்த தோட்டங்கள் என்பதற்குள் அல்லது தோட்ட கம்பெனிகள் என்பதற்குள் இந்த தோட்ட நிர்வாகம் என்பதற்குள் இறுக்கி பிடிக்கப்பட்டு அதற்குள் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகமாக கடந்த காலம் முழுவதும் இருந்திருக்கின்றது. 1977களிலே அந்த தோட்ட பாடசாலைகளாக இருந்தவை அரச பாடசாலைகளாக விடுவிக்கப்பட்டது. ஆனாலும் அவ்வாறு விடுவிக்கப்பட்டாலும் கூட அந்த பாடசாலைகளிலே ஒரு கட்டுமான பணி செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிலே கையேந்த வேண்டிய நிலைதான் காணப்பட்டது. ஆனால் இன்று அந்த தோட்ட கம்பெனிகளிடமிருந்து தோட்ட பாடசாலைகளின் நிலங்களை விடுவித்து அவற்றை இந்த கல்வி அமைச்சிற்கு பெற்றுக் கொடுப்பதன் மூலம் இந்த காலப்பகுதியிலே அந்த பாடசாலைகளுக்கான விடுதலையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதே போலதான் எங்களுடைய மக்கள் லயம் அறைக்குள் முடக்கப்பட்டு அந்த லயம் அறைக்குள் திணிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வருவது தடுக்கப்பட்ட காலப்பகுதியாக இருந்ததை உடைத்தெறிந்து அவர்களுக்கு 7% நிலத்தை பெற்றுக் கொடுத்து தனி வீடு என்ற நிலைமையை ஏற்படுத்தி அந்த லயத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து நில உடமையை கொடுத்து தனி வீடு என்பதனை என்ற அங்கீகாரத்தை இந்த காலப்பகுதியிலே நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அதே போல நாங்கள் எடுப்போமாக இருந்தால் 1987 இருந்து உள்ளூராட்சி மன்றங்களினது பணிகள் அதிகாரப்பூர்வமாக இந்த தோட்டத்திற்குள் தோட்டப்பகுதிகளுக்குள் மேற்கொள்ள முடியாது. கடந்த 3 தசாப்தத்துக்கு மேல் முடக்கி வைக்கப்பட்டிருந்த அடக்கி வைக்கப்பட்டிருந்த அதனை உடைத்தறிவதற்கு முதுகெலும்பில்லாது இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டிருந்தவர்களை தாண்டி எங்களுடைய இந்த 3.5 வருட கால 4 வருட கால பகுதியிலே அந்த சட்ட மாற்றத்தை நாங்கள் இன்று ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதன் மூலமாக அந்த மூடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்றங்களினது பணிகள் எங்களுடைய தோட்டப்பகுதியிலே மேற்கொள்வதற்கான விடுதலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்பதனையும் இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இன்னும் நாங்கள் எங்களுடைய காலப்பகுதியிலே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் இருக்கின்றது. அந்த பணிகளிலே மிக முக்கியமாக இங்கே எங்களுடைய தபால் அலுவல்கள் அதே போல முஸ்லீம் விவகார அமைச்சர் அவர்கள் கௌரவ அப்துல் அலீம் அவர்கள் இருக்கின்றார். அவே இந்த பாடசாலைகளினது விடுதலை ஏற்படுத்தியது, அதே போல இந்த லயமறையிலிருந்து விடுதலை ஏற்படுத்தியது, இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் பணிகள் தடுக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் விடுதலை ஏற்படுத்தியது போன்று வரலாற்றிலே இந்த காலப்பகுதியிலே இன்னும் ஒரு விடுதலை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அவை அதனை செய்வதற்குரிய அந்த வாய்ப்பு, அதனை செய்வதற்குரிய அந்த சந்தர்ப்பம் இப்போதைய தபால் துறை அமைச்சருக்கு காணப்படுகின்றது. அது இன்று எங்களுக்கு தெரியும், இந்த தபால் துறை கூட முற்றாக தோட்ட நிர்வாகத்தினால் முடக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு அவர்கள் குறிப்பிடுவதுதான், தோட்டத்தில் இருப்பவர்களை இனம் கண்டு அந்த தபால்களை வழங்க அவர்களுக்கு சரியான முகவரி இல்லை என்பது. அந்த முகவரி இல்லாமல் இருந்ததற்கான காரணம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களினது செயற்பாடுகள் தோட்டத்திற்குள் அங்கீகரிக்கப்படாமல் இருந்த அதனூடான ஒரு இலக்கம் அவர்களுக்கு வழங்குவது தடுக்கப்பட்டிருந்தது. தற்போது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது தனி வீடா லயமா அல்லது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களை தலைவர்கள் என கட்டிய மாடி லயங்களா என்பது எங்களுக்கு முக்கியமானது அல்ல. இப்போது இருக்கின்ற இந்த சட்ட திருத்தத்தின் ஊடாக அவர்களுக்கான அந்த இலக்கங்களை பெற்றுக் கொடுத்து தபால் துறையை முறையாக விரிவாக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டு இந்த தபால்களினது செயற்பாடுகள் தொடர்பாக தபால் துறை செயற்பாடு தொடர்பான அந்த விடுதலையையும் இந்த மலையக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய இந்த காலப்பகுதியிலே இந்த வருடத்திலே ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என இந்த சபையிலே நான் தபால் துறை அமைச்சரிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போல எவ்வாறு நாங்கள் இந்த பாடசாலைகளினது விடுதலையை மேற்கொண்டோம், லயத்திலிருந்து மக்களினுடைய அந்த விடுதலை இவ்வாறு மேற்கொண்டோம், உள்ளூராட்சி மன்றங்கள்
எவ்வாறு
மட்ட கரூர் அஞ்சித் தலைவியார் அமத்துமாகி காலையத்தை அவே அந்த விடுதலையை நாங்கள் மேற்கொண்டது போலவே நாங்கள் இன்னும் ஒன்றையும் மேற்கொள்ளவிருக்கின்றது. அதுதான் எங்களுடைய தோட்ட தொழிலாளர்களினது சம்பள இந்த முறையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டியிருக்கின்றது, விடுதலை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அவே கடந்த காலம் முழுவதும் இந்த மலையக மக்களை கட்டுப்படுத்தி கொண்டு மலையக மக்களினது தலைவர்களாக இருந்து கொண்டு இந்த மலையக மக்களை ஒரு வட்டமிட்டு வேலியிட்டு கட்டுப்படுத்துவதிலே ஆன முயற்சிகளிலே இருந்திருக்கின்றார்களே, அந்த வேலியை உடைத்து அந்த வரைமுறையை உடைத்து அவர்களுக்கு வெளியே வந்து அந்த விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அத்தகைய ஒரு வேலியே, அத்தகைய ஒரு கட்டுப்பாட்டு வளையமே இந்த சம்பளம் தொடர்பாக இருக்கக்கூடிய கூட்டு ஒப்பந்தம் என்பது. அவை எங்களுடைய காலப்பகுதியில் இந்த விடுதலைகளிலே இன்னும் ஒரு விடுதலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த கூட்டு ஒப்பந்தம் என்பதை உடைத்தறிந்து அந்த சந்தையில் இருக்கக்கூடிய கேள்வி நிரம்ப அமைய ஒரு கூலியை பெறக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டி இருக்கின்றது. அதற்கு இந்த மலையகம் சார்ந்த தலைவர்கள் இதயபூர்வமாக ஒத்துழைப்பை வழங்க வேண்டி இருக்கின்றது என்பதையும், அதே போல இங்கே இருக்கக்கூடிய எங்களினுடைய ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்களும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றேன். அவே தொழிலாளர்களின் கைகளிலே இடப்பட்டிருக்கின்ற ஒரு விலங்காக இந்த சம்பள கூட்டு ஒப்பந்தம் இருக்கின்றது. அதனை உடைத்தெறிய வேண்டும். லயத்திலிருந்து எவ்வாறு வெளியிலே எடுத்து தனி நிலத்தை கொடுத்திருக்கின்றோமோ அதே போல இதிலிருந்து நாங்கள் வெளியே எடுப்போம். அதனை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதனை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபட்டு இனியாவது இவ்வளவு காலம் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இதிலிருந்து வெளியே வர வேண்டும். இதயபூர்வமாக இதய சுத்தியோடு அந்த செயற்பாட்டிலே ஒத்துழைக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதே போல நாங்கள் எடுப்போமாக இருந்தால், அதே போல இந்த காலப்பகுதியிலே இந்த தோட்டங்களுக்குள் அபிவிருத்தி பணிகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோட்டப்பகுதிகளுக்கான மனிதவள அபிவிருத்தி அந்த நிலையத்தின் ஊடாக தான் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அதிலே கூட விடுதலை இல்லை. அதிலே கூட இந்த ஏனைய சமூகங்களைப் போல அரசு ஸ்தாபனங்கள் ஒன்றின் ஊடாக அதனை மேற்கொள்வதற்கான விடுதலை இல்லை. இந்த பெருந்தோட்டங்களுக்குரிய மனிதவள அபிவிருத்தி நிலையம் கடந்த காலங்களிலே தற்போதும் பல்வேறு வகையில் அதனுடைய அபிவிருத்திகளை முன் செலுத்துவதற்கு அவர்களுடைய பங்களிப்பை வழங்கியிருப்பது தொடர்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்தாலும், நாங்கள் இந்த அரசாங்கத்தினூடான நிறுவனம் ஊடாக அதனை செய்வதற்குரிய உரிமையை கோரி நிற்கின்றோம். அது எங்களுக்கு தேவை. அவை அதனை கடந்த காலத்திலே முடக்கி வைத்த அந்த பொறுப்பையும் கடந்த காலத்தில் இருந்த அமைச்சர்கள், இந்த சபையை பிரதிநிதித்துவம் செய்தவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இன்று நாங்கள் அதிலிருந்தும் விடுதலை கொடுத்திருக்கின்றோம். மலையகத்துக்கான ஒரு அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கி எங்களினுடைய உரிமையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே தான் கூறுகின்றேன், கடந்த இந்த 2015 இன்றைய வரையான நாட்கள் என்பது இம்மலையக மக்களினுடைய வரலாற்றில் வெறுமையாக கழிந்து போன நாட்கள் அல்ல, ஒரு யுக மாற்றம், ஒரு வரலாற்று மாற்றத்தை தந்திருக்கக்கூடிய காலப்பகுதி என்பதனை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இன்னும் இதனுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டி இருக்கின்றது. எங்களினுடைய ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் உரையாற்றுகின்ற போது குறிப்பிட்டார், இந்த தொழிற்துறையை நிலைத்து நிறுத்துவதாக இருந்தால் எங்களுடைய தொழிலாளர்களை வந்து சிறுதோட்ட உடைமையாளர்களாக்க வேண்டும் என்று. ஆமால் ஆக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக கோரி வருகின்றோம். அவை தற்போது எங்களுக்கு ஒரு தைரியம், எங்களுக்கு ஒரு பலம் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு நம்பிக்கை. பெருந்தோட்டத்துறை அமைச்சிலே ராஜாங்க அமைச்சராக எங்களுடைய ஒருவர் இருப்பதன் காரணமாக அந்த முன்னெடுப்பினை மேற்கொண்டு அந்த வரலாற்று மாற்றத்திற்கு அந்த தொழிலாளி என்பதிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்து முதலாளி அல்லது சுய தொழிலாளர் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அந்த வாய்ப்பு கிட்டி இருக்கின்றது. அவை வார்த்தைகளால் அல்லாமல் உங்களினுடைய அந்த முன்மொழிவை இந்த வருடத்துக்குள் செயற்படுத்த வேண்டும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போல அந்த அமைச்சின் ஊடாக நாங்கள் தகரத்தை கொடுத்தோம், நாங்கள் மண்வெட்டியை கொடுத்தோம், நாங்கள் அளவாங்கை கொடுத்தோம் என வருட இறுதியிலே கடந்த காலத்தை போன்றவர்கள் போல் பேசிக் கொண்டிருக்காமல் கொள்கை ரீதியான ஒரு அமைப்பு ரீதியான மாற்றத்தை அந்த அமைச்சினூடாக தாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆகவே தற்போது எங்களுடைய மலையகத்தில் பரவலாக இந்த தனிவீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அது தொடர்பான விமர்சனங்களும் பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. அதிலான குறைகளும் இனம் காட்டப்படுகின்றது. நாங்கள் தற்போது இந்த மேற்கொள்கின்ற திட்டம் லயத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்ற ஆரம்ப கால திட்டம். ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அதிலே இருக்கக்கூடிய குறை நிறைகளை அறிந்து கொள்ளலாம். அந்த குறை நிறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்றோம். எதுவுமே செய்யாது இங்கே வந்து குறையை சுட்டிக்காட்டுவது சிறந்தது. அந்த குறைகளை வைத்து மக்களை ஒரு குழப்பத்துக்குள் உண்டு பண்ணி அரசியல் மேற்கொள்ள முற்படுவது தவறானது என்பதையே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தற்போது இந்த அரசாங்கம் செய்கின்ற மலையக மக்கள் தொடர்பான செயற்பாடுகள் சரியான வழியிலே இருக்கின்றது என்பதனை எங்களுடைய எதிரணியிலே இருக்கக்கூடியவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய 2வது வாசிப்பின் போது எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பிலே கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள், கௌரவ முத்து சிவலிங்கம் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்து இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்ற மலையக மக்கள் தொடர்பான செயற்பாடு சரியானது, அது சரியான வழியிலே செல்கின்றது என்பதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். அதனை அவ்வாறு அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றேன். அதனை தாண்டி நாங்கள் செய்கின்ற செயற்பாடு எங்களுடைய மக்களுக்கு எதிரானதாக இருந்திருந்தால் இன்றைய அன்றைய அந்த இரண்டாம் வாசிப்பில் அல்லாமல் இருந்தாலும் இன்றைய தோட்ட உட்கட்டமைப்பு தொடர்பாக பெருந்தோட்ட அமைச்சு தொடர்பாக நடைபெறக்கூடிய இந்த விவாதத்தின் போது இதற்கெதிராக ஒரு வாக்கெடுப்பினை கேட்டு அவர்களுடைய மொழியிலே சொல்லியிருந்தால் தில்லிருந்தால் ஒரு வாக்கெடுப்பினை கேட்டு இதனிலே எதிராக வாக்களித்திருக்கலாம் என்பதையும் இந்த இடத்திலே வெற்றி தோல்விக்கு அப்பால் சென்று இது தவறானது, இது மக்களுக்கு மோசமான ஒன்றையே செய்கின்றது என இதற்கெதிராக எழுந்து நின்று வாக்களித்திருக்கலாம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகவே தாங்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருப்பதை இட்டு நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். ஆகவே இன்று ஒரு புதிய வழியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை முழுமொத்த சமூகமாக இன்று முழு சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, எங்களுடைய சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த செயற்பாட்டிற்கு தங்களுடைய அந்த ஒத்துழைப்பினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். விசேஷமா நம்ம தக்கரன்னு வெவிலிகர்மாந்தே பிலிபந்தவ ராஜ்ய அமத்தி அப்பே கரு வடிவேல் சுரேஷ் அமத்துமா எதுமாகே கதாவேதி சதான் கரா மே சேஸ்திரே அப்பி இதிரியட்ட கெனியான்னட்ட மே தியன கிரமே பிரதிசங்ஸ்வரனே கரலா அலுத் கிரமேகட்ட அப்பி அதுலத்தேண்டோனே கேலா அப்பித் மந்திரிவரு அட்டியட்ட அப்பே தமிழ பிரகதிசீலி பெருமுன அட்டியட்ட அப்பித் கரு அமாத்தே நவீன் திசாநாயக மெத்துமணி அப்பித் ஏ அதாசித்தமா இன்னே எபவின் இதிரியேதி ஒபத்துமாகே ஏ கால வகவானுவேதி மே கால பரிச்சேதி துலதி நவ கிரமயக் நவ மூணு வராக் மே வது சங்வர்த அவஸ்தாவேதி விசேஷம் வது யடிதல பாசுகாங்க அமாத்திய பல்லன் திகாம்பரம் மெத்துமாட்டத் ஏவகேம அப்பே தபால் சேவா அமாத்திய அப்துல் அலீம் மெத்துமாட்டத் ஏவகேம நவீன் திசாநாயக மெத்துமாட்டத் மேம வடிவேல் சுரேஷ் கரு அமத்துமாட்டத் எத்துமான்லாகே காரியபாரிய இட்டுகரகன்னட சக்தி லபேவா கீழ பிரார்த்தனா கரமின் அவசன் கருணோ ஸ்துதி.
ගරු නාලින්ද ජයතිස්සමැතිතුමා,
ගරු මූලාසනාර මන්ත්‍රීතුමනි, අදාළ වැය ශීර්ෂයන් පිළිබඳව අදහස් එකතු කරන්නට කලින් විශේෂයෙන් අපේ අමාත්‍ය නවීන් දිසානායක මැතිතුමාගේත් මූලාසනයේ ඉන්න ඔබතුමාගේත් දයබර මෑණියන්ගේ ශ්‍රීමා දිසානායක මැතිණියගේ අභාවය වෙනුවෙන් ඔබගේ පවුල වෙත ජනතා විමුක්ති පෙරමුණේ සංවේගය මේ අවස්ථාවේදී පුද කරන්නට කැමැති.
බොහොම ස්තුතියි.
දැන් අපි සීතල වතුකරයේ පිළිබඳව මේ පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡා කරමින් ඉන්න වෙලාවේ ඔබතුමාලා දන්නවා ඇති වතුකරයටත් නැකම් කියන ශ්‍රී ලංකා සබරගමු විශ්වවිද්‍යාලයේ ශිෂ්‍යයෝ පාර්ලිමේන්තු වටරවමට ඇවිල්ලා තිබුණා. ඔවුන්ගේ ඉල්ලීම වෙලා තිබුණේ ශ්‍රී ලංකා සබරගමු විශ්වවිද්‍යාලයේ පවතින සමාජ විද්‍යා හා භාෂා පීඨයේ ශිෂ්‍ය කප්පාදු නතර කරන්න කියලා. ඒක මේ වතුකරයටත් වැදගත්. සිංහල, දෙමළ, ඉංග්‍රීසි, හින්දි, ජර්මන්, චීන, ජපන් කියන භාෂා උගන්වන ඒ භාෂා අධ්‍යයන අංශයේ මෙවර බඳවා ගන්නා ශිෂ්‍යයින් ප්‍රමාණය කප්පාදු කිරීමට එරෙහිව තමයි ඔවුන් ආවේ අමාත්‍යරත් එක්ක සාකච්ඡාවක් ගන්න. සාකච්ඡාවක් දෙන්නම් කියලා පැයකමාරක් කැමතිත් එක්ක බලාගෙන හිටියා, දුන්නේ නැහැ. අමාත්‍යංශ ලේකම් එක්ක සාකච්ඡාවක් දෙන්නම් කියලා පැය භාගෙ බලන් හිටියා, දුන්නේ නැහැ. අවසානයේ සාකච්ඡා වෙනුවට ඒ ශිෂ්‍යයින්ට කඳුළු ගෑස් සහ ජල ප්‍රහාරයක් එල්ල කරලා පිටත් කරලා තිබෙනවා. 13 දෙනෙක් අත්අඩංගුවට අරගෙන නිදහස් කළා තිබෙනවා. වෙච්ච එකම වැඩේ විදිහට ආරංචි තියෙන්නේ පොලිසිය බාර ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාට පාර්ලිමේන්තුවේ පෑල දොරින් එන්න සිද්ධ වෙච්ච එක විතරයි. ඒ නිසා මේ සම්බන්ධයෙන් කාලතබීමේ විවාදයේදීම වැඩිදුර අදහස් දක්වන්න බලාපොරොත්තු වෙනවා. ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන් ගත්තොත් අපේ රටේ වැවිලි කර්මාන්තය තවමත් අපේ ආර්ථිකය දියුණු කිරීම සඳහා උපයෝගී කරගත හැකි ක්ෂේත්‍රයක්. අපි වැවිලි ක්ෂේත්‍රයෙන් ලෝකේ නමක් දිනාගෙන හිටියා. එක කාලෙක අපි ලෝකේ ප්‍රසිද්ධ වුණේ ලෝකයේ අනර්ගතම තේ නිෂ්පාදනයක රට හැටියට. නමුත් අද අපට ඒ තිබෙන ස්ථානය ලෝකයේ වෙනත් රටවල් අප්‍රිකානු රටවල් විසින් අත්පත් කරගෙන තිබෙනවා. තවමත් මම කල්පනා කරනවා වැවිලි ක්ෂේත්‍රයෙන් අපේ ආර්ථිකයට ලබා ගන්න පුළුවන් දායකත්වය ඒ දොරටු වැහිලා නැහැ කියලා. අපි ඒ පිළිබඳව හිතනවා නම්, අවධානය යොමු කරනවා නම්, අපි ආරම්භ කළ යුතු වන්නේ මගේ කල්පනාවේ හැටියට ඒ වැවිලි වගාවන් ආශ්‍රිත පර්යේෂණ ක්ෂේත්‍රයෙන්. මොකද අපි ඒ පිළිබඳව ඉතාම විධිමත් පර්යේෂණ ක්‍රියාවලියක නිරත වුණේ නැත්නම් එහෙම අපට මේ ගෙවී ගිය කාලේ අත්පත් කරගන්න හම්බෙන්නේ නැහැ. මං හිතන්නේ අපි විද්‍යා පර්යේෂණ පැත්ත නෙමෙයි, හරිනම් මේ වෙනකොට අපි වෙළඳ පර්යේෂණ පැත්ත දියුණු කරලා තිබෙන්න ඕන. නමුත් ගරේ අමතුමා දන්නවා ඇති, මේ වෙනකොටත් තේ පර්යේෂණ ආයතනය, රබර් පර්යේෂණ ආයතනය, පොල් පර්යේෂණ ආයතනය, ඒ ආයතනවල තත්ත්වය ඉතාම ශෝචනීයයි. අපේ අගලවත්තේ තිබෙන ඩාන්ෆීල්ඩ් එකේ තිබෙන රබර් පර්යේෂණ ආයතනය ගත්තොත් ඒත් එහෙමයි බලාගෙන ඉඳද්දි කඩා වැටෙමින් තිබෙන්නේ. තේ පර්යේෂණ ආයතනයේ තත්ත්වයක් මම හිතන්නේ ඊට වඩා නොදෙවෙනි නෑ කියලා. මම දන්න හැටියට දැන් මේ තේ පර්යේෂණ ආයතනය පාලනය කිරීම සඳහා තමයි 2003 සහ 2006 සංශෝධනය කරපු 1993 අංක 52 දරන තේ පර්යේෂණ මණ්ඩල පනත තිබෙන්නේ. ඒ තේ පර්යේෂණ මණ්ඩල පනත අනුව අමතිවරයා විසින් පර්යේෂණ මණ්ඩලයට සමාජිකයන් නම් කරන්න ඕනේ. ඒ යටතේ කෘෂිකාර්මික ක්ෂේත්‍රයේ දැනුම සහ පර්යේෂණ හා සංවර්ධන පළපුරුද්ද තැනැත්තන් අතරින් වැවිලි කර්මාන්ත විෂය භාර අමාත්‍යවරයා විසින් නම් කර ලබන සමාජිකයන් දෙදෙනෙක් සහ වැවිලි කර්මාන්ත විෂය භාර අමාත්‍යවරයා විසින් නිශ්චය කරන ලබන නිර්ණායක මත පදනම් කොට තෝරාපත් කර ලබන වෘත්තීය සමිති නියෝජනය කරන සමාජිකයන් දෙදෙනෙක් පත් කරන්න ඕනි. දැන් පහුගිය වසර 10/30 හොයලා බැලුවොත් විශේෂයෙන් මේ තේ පර්යේෂණ මණ්ඩලය සඳහා එවැනි විධිමත් ආකාරයට පත් කිරීම සිදු කළා නැහැ. විශේෂයෙන් ගත්තොත් 2015 ජනවාරි සහ සැප්තැම්බර් මාස අතරතුරදී යම් වෙනසක් සිද්ධ වුණත් එතනින් පස්සේ මේ වෘත්තීය සමිති නියෝජනය හරියට පත් කළා නැහැ කියලා තමයි ආරංචිය තිබෙන්නේ. අදත් ඔබතුමා පත් කළා තිබෙන අය ඇත්තටම වෘත්තීය සමිති නියෝජිත කියලා හොයලා බලන්න ඕන. මම දන්න හැටියට ලේක් හවුස් එකේ වැඩ කරන කෙනෙක් තමයි වෘත්තීය සමිති නියෝජිත හැටියට පත් වෙලා තිබෙන්නේ. ඒ වගේම මේ තේ පර්යේෂණ මණ්ඩලයට මේ කෘෂිකාර්මික දැනුම මත පත් කළ යුතු අය ඒ අර්ථයෙන් පත් කළා නැහැ. ඒ වගේම මේ පර්යේෂණ මණ්ඩලයේ සභාපති ධූරය දෙන්නට ඕනකම තිබෙන්නේ මේ ක්ෂේත්‍රය පිළිබඳ විෂය ප්‍රවීණයෙකුට. එක්තරා කාලයක 2015-18 කාලේ නම් ඒ පර්යේෂණ මණ්ඩලයේ සභාපති ධූරයට පත් වෙලා තිබිලා ඉන්නේ තේ කර්මාන්තය පිළිබඳ විශේෂඥයෙක් නොවේ. ඔහු නානුඔය තේ වතු ආශ්‍රිතව ඩිස්පෙන්සරික සේවය කරපු වෛද්‍යවරයෙක්. මම හිතන්නේ වතු වල ඩිස්පෙන්සරික සේවය කළ පමණින් තේ පර්යේෂණ මණ්ඩලය වගේ ආයතනයක සභාපති ධූරය දරන්නට කොතරම් සූසුද කියලා මම දන්නේ නැහැ. දැන් වුණත් මම කියන්නේ වෙනත්
කරුණාවෙන් සනගම්තුමා.
ඔව්. විද්‍යාත්වරයෙක් පත් කළා තියෙනවා සභාපති හැටියට. හොඳයි, බොහොම ස්තුතියි. ආචාර්යෙක් පත් කළා තිබෙනවා. ඒ කියන්නේ අපි සතුටු වෙනවා. එතුමා කවර ශාස්ත්‍රීය ආචාර්යවරයෙක්ද? එතුමා
විශේෂයෙන්ම මේ පර්යේෂණ පැත්ත විශේෂඥෙක්.
ඔව්.
ඉතින් එතුමා විද්‍යාඥයෙක් හැටියට මට වක්කිවෙන් කියන්න එතුමා විශේෂඥ විද්‍යාත්මක පැත්තෙන් ඉතාමත් උසස් දැනුමක් තියෙන පුද්ගලයෙක්.
හොඳයි, කොහොම සුදි. මම එතුමාගේ ඒ විශේෂ ශාස්ත්‍රයේ දැනුම පිළිබඳ අභියෝගයට ලක් කරන්න යන්නේ නැහැ. නමුත් මම හිතන්නේ විද්‍යාවන් ගොඩක් තිබෙනවා නේද? දැන් ගෘහ විද්‍යාවත් විද්‍යාවක්, පුරා විද්‍යාවත් විද්‍යාවක්. ඒ නිසා තේ කර්මාන්තයට ආශ්‍රිතව වැඩගත් වෙන්නේ ගෘහ විද්‍යාව හෝ පුරා විද්‍යාව නෙවෙයි, තේ කර්මාන්තයට ආශ්‍රිත විද්‍යාව. ඒ නිසා ඒක මම හිතන්නේ අවධානය යොමු කළ යුතුයි කියලා. ඒ වගේම තමයි ගරු මන්ත්‍රීතුමනි, ඒ නිසා දැන් මේ මම නැවතත් අවධාරණය කරන්නේ මේ තේ, රබර්, පොල් කියන අපේ වැවිලි ක්ෂේත්‍රයට සම්බන්ධ පර්යේෂණ ආයතන පිළිබඳව ආණ්ඩුව මීට වඩා වැඩි අවධානයක් යොමු කළ යුතුයි. ඒවා නිකම්ම නිකං අර වෙනත් සංස්ථා හෝ දෙපාර්ත් සංස්ථා වගේ වෙනත් ආයතන වගේ පුරෝණ ආයතන බවට පත් කරගන්න නැතුව අපි යම් කිසි දැක්මක් වැඩපිළිවෙලක් සහිතව මෙහෙණ ආයතන බවට පත් කළ ගත යුතුයි කියලා මම යෝජනා කරනවා. සර් මෙන්න ප්‍රශ්නය වෙලා තිබෙන්නේ මෙන්න මෙතන. දැන් ඔබතුමා මම දන්නවා කැබිනට් මණ්ඩලයේදී ග්ලයිෆොසේට් තහනම ඉවත් කර ගැනීම සඳහා පෙනී හිටියා. හැබැයි දැන් මේ ආණ්ඩුවම තමයි ග්ලයිෆොසේට් තහනම් කරේ. ඒ ග්ලයිෆොසේට් තහනම් කරනකොට ආණ්ඩුව විසින් ඒකට මහා දේවල් ටිකක් මේ රටට කිව්වා. ඒකෙන් වංගොඩ රෝගය හැදෙනවා කියලා කිව්වා. මෙන්න දැන් තේතු හොයාගත්ත කියලා කිව්වා. හැබැයි ප්‍රශ්නේ තිබෙන්නේ අපි අහන්න කැමති මම පාර්ලිමේන්තුවේ ප්‍රශ්නිකුත් යොමු කළා තිබෙනවා ග්ලයිෆොසේට් සම්බන්ධයෙන් ග්ලයිෆොසේට් තහනම් කරන්නට කවුද විද්‍යාත්මක පර්යේෂණ දත්ත පත්‍රිකාවක් දුන්නේ? ඊළඟට ඒක අයින් කරනකොට කවුද දුන්නේ? දැන් ප්‍රශ්නේ තිබෙන්නේ ඒක අයින් කිරීම හෝ නොකිරීම හරි වැරද්ද පැත්තක තිබිලා අපි මේ තීන්දුව ගන්නේ පර්යේෂණ දැනුම් මත නොවේ. ඒක ඇස්බස්ටෝස් වලට අදාළයි. ඒක බොහෝ ශේෂ්ඨ වලට අදාළයි. අපි නිකන් හුදු ජනප්‍රියතාවය මත ගන්න තීන්දුව විද්‍යාව පැත්තක අපි දේශපාලන ජනප්‍රියතාවය මත ගන්න තීන්දුව නිසා මේ කර්මාන්ත අනතුරකට පත් වෙනවා කියන එක මම කියන්න කැමති. ඊළඟට මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරනවා මේ වතු වල යටිතල පහසුකම් දියුණු කිරීම සම්බන්ධයෙන්. ඇත්තටම ගත්තොත් අපේ ආර්ථිකයට වැඩිම දායකත්වයක් මෙයා එකතු කරාට වතු වල තිබෙන මාර්ග පද්ධතිය, ඒවයි තිබෙන පාසල්, ඩිස්පෙන්සරි ඇතුළු යටිතල පහසුකම් වල තත්ත්වය පිළිබඳව මං හිතන්නේ අපි කාටත් අවබෝධයක් තිබෙනවා. කළුතර දිස්ත්‍රික්කේ ගත්තත් ඒ තත්ත්වය එහෙමයි. ඒ අඩුතරමේ ඒ අයට යන්නෙන්න හරියමං පාරක්වත් නැහැ. දැන් මේකේ ප්‍රශ්නයක් තිබුණා කියලා අපි දන්නවා. ප්‍රාදේශ සභාව හෝ නගර සභාවලට, විශේෂයෙන් ප්‍රාදේශ සභාවලට, පළාත් පාලන ආයතනවලට ඒ වතු පාරවල් සංවර්ධනය කිරීමේදී යම් බාධාවක් තිබුණා. ඔබතුමාලා ඒ පනත සංශෝධනය කරන්නට යෝජනාවක් ගෙනත් තිබෙනවා. නමුත් තවමත් ඒ වතු අඩු ගානේ දැන් අපේ රටේ අධිවේගී මාර්ග හැදිලා, කාපට් පාරවල් හැදිලා එහෙම තිබෙද්දී මේ වතු වලට යන්නෙන්න තිබෙන පාරවල් ටික හරියට දියුණු කරගන්නට අපි අසමත් වෙලා තිබෙනවා. ඒ වගේම මේ නිවාස ප්‍රශ්නයත් ඒත් එහෙමමයි. තවමත් ඒ ජනතාව ජීවත් වෙන්නේ, බොහෝ ජනතාවක් ජීවත් වෙන්නේ ලයින් කාමරවල. ඔබතුමාලා යම් යම් ව්‍යාපෘති දියත් කළා තිබෙනවා. ඉතින් මම මේ වෙලාවේදී ඒ ජනතාවගේ ජනතාවට අතරම ගත්තොත් එහෙම ජනතාවට ගෞරවණීය අභිමානවත් පුරවැසියන් හැටියට ජීවත් වෙන්නට පුළුවන් නිවාස පද්ධතියක් සකස් කළ යුතු වෙනවා. එහෙම නැත්නම් නිකම්ම නිකං ගයක් හදනවා කියලා මොකක් හරි හදලා දෙන එක නෙමෙයි වැඩේ. ඒ සඳහා මුදල් වියදම් කිරීමේදී රජයට වගකීමක් තිබෙනවා අත්‍යවශ්‍ය යටිතල පහසුකම් සහිත්‍යන්වල ඒ ජනතාව පදිංචි කරන්නට. මම කැමති විශේෂයෙන් දිගම්බරම් මැතිතුමාගේ අවධානය යොමු කරන්නට. ඔබතුමාගේ අමාත්‍යංශය විසින් ඉදිකරන ලද නිවාස ව්‍යාපෘතියක් තිබෙනවා කොටියාගල මවුන්ට් වර්නන් බෝගහවත්ත, ඒ කියන්නේ හැටන් සහ නුවරඑළිය ආශ්‍රිතව ඉදිකරන ලද නිවාස 259ක්. මේ නිවාස ඉදිකිරීම සම්බන්ධයෙන් 2018 නොවැම්බර් 29 වෙනිදා රාජ්‍ය ඉංජිනේරු සංස්ථාව විසින් වාර්තාවක් ඉදිරිපත් කළා තිබෙනවා. මේ වාර්තාව ගත්තට පස්සේ ගරු ඇමතුමනි, ඔබතුමා ලක්ෂ 6000 සහ ලක්ෂ රුපියල් ලක්ෂ 9000 ගානේ තමයි මේ නිවාස ඉදිකිරීම සඳහා ගෙදරකට වෙන් කළා තිබෙන්නේ. නමුත් මේ නිවාස ඉදිකිරීම සඳහා තෝරාගත් ඉඩම සම්බන්ධ ප්‍රශ්නයක් ඉංජිනේරු සංස්ථාව ඉදිරිපත් කරනවා. ඒක ගත්තොත් එහෙම දැනුත් නායෑම් වලට ගොදුරු වෙන්න පුළුවන් තැනකයි නිවාස හදලා තිබෙන්නේ. ඔවුන් ඡායාරූපත් එක්ක ඉදිරිපත් කළා තිබෙනවා. ඒ බොහෝ තැන් දැනටමත් ඒ පොළව ගයක් හදන්න පුළුවන් තත්ත්වයක නෙමෙයි තිබෙන්නේ.
මේ ගරුතුමා අපේ ගෙවල් ටික අදන්නේ එම්බීආර් රිපෝර්ට් එක අරගෙන තමයි අරන්නේ. එහෙම නැතුව අපි අදන්න දෙන්නේ
එම්බීආර්. හරි. නමුත් ප්‍රශ්නේ තිබෙන්නේ එන්බිආර් එකත් රාජ්‍ය ආයතනයක්. මේ රාජ්‍ය ඉංජිනේරු සංස්ථාව ඉංජිනේරු සංස්ථාවේ ප්‍රධාන ඉංජිනේරුවන් දෙදෙනෙක් විසින් ගිහිල්ලා පරීක්ෂා කරලා බලලා ඡායාරූප සහිතව මෙන්න පොළොව පැල්ලා තියෙන හැටි, මෙන්න ගෙවල් ඉරිතරලා තියෙන හැටි, ඒවට දාලා තියෙන බාලලි වහලට දාලා තියෙන බාල රීප්ප, දොරවල් ජනෙල් දාලා තියෙන බාලලි වලින් හදලා තිබෙන කියලා වාර්තාවක් ඔබතුමාටත් ඉදිරිපත් කරලා ඇති. මේ ඩිසයින් ඉංජිනේර එල්.ආර්. අබේරත්න සහ ඩිසයින් ඉංජිනේර ඒ.ඒ. රණසිංහ කියන මහත්තුරුන් දෙදෙනා සහ චීෆ් ඉංජිනේර එන්.ජේ. ජයකොඩි මහතාගේ අස්සන් සහිතව ඉදිරිපත් කර
වාර්තාවක්
තිබෙනවා.
දිගම්බර ඇමතුමා,
මේ මට තාම අර වාර්තාව ආවේ නැහැ.
ඔව්.
ඒ වාර්තාව මට දෙන්න. ඒ බල කටයුතු කරන්න.
නෑ, මේක ඔබතුමාට එන්න ඕනේ. මට එන්න බෑ ඔබතුමාට කලින්.
ඒක ඒ වාර්තාව අදපු දිනේ බලන්න 2018 නොවැම්බර් මේක ඒක ගැත්ත වෙන්න පුළුවන් අපිට ප්‍රශ්න තියෙනවා දැන් අමතුමා කිව්වා වගේ පරිේෂණ ආයතනය කර තැන තමයි අපි අපි අදන්නේ එතකොට NBR එක ඇප්‍රූව්ඩ් නමුත් පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා ඉඩම් ලබා ගැනීමේදී වතු ඉඩම දැන් අයිති තියෙන්නේ වතු වලට වතු පාලකයෝ දෙන ඉඩමෙන් තමයි අපි අදන්න වෙලා තියෙන්නේ නමුත් මේ වාර්තාව අනුව මට පොඩි සැකයක් තියෙනවා ඒ දින අනුව බලුවා නම් අර දේශපාලන කොල්ලකෑමක් වෙච්ච අවකාශය තමයි ඒක එලා තියෙන්නේ ඒකත් බලාගත්තත් හොඳයි
නරින්ජ ඇතිස්මන්තුමා මුදව කතා කරගෙන යන්න
කුණු දින 52කටම දාන්න එපා ඒක නිකන් ඒක සෞත් වෙන්නේ මේ වාර්තාව හැදුවේ දින 52 තමයි නමුත් ගෙවල් හැදුවේ දින 52 නෙමෙයි ගෙවල් හැදුවිට කලින් විශේෂයෙන් ගත්තොත් අපේ රබර් කර්මාන්තයේ වෙලා තිබෙන නස්පැත්තිය පිළිබඳව විශේෂයෙන් අපේ දිස්ත්‍රික්කයේ කළුතර දිස්ත්‍රික්කයේ රබර් වගාව නිරත වෙච්ච ඉතා විශාල ජන සංඛ්‍යාවක් දැන් මේ පීඩාවට පත් වෙලා ඉන්නවා අඩු ගාන රබර් රුපියල් 200ට 190ට 210ටවත් විකුණ ගන්න බැරි මට්ටමට ඇද වැටලා තිබෙනවා ඒ නිසා වුන් රබර් වගාව අතහැරලා තියෙනවා රබර් වගා කරන අය ඒකට සලකන්නේ නැහැ ඒකට සලකන්න හැකියාවක් නැහැ ඒ වගේම තමයි අනිත් පැත්තෙන් ගත්තොත් රබර් කර්මාන්ශාලා වැහිලා යනවා දැන් මේ ඇස්සේ ඔබතුමාලා ආයෝජනයක් හැටියට කරපු ලොකුම ආයෝජනය. දැන් අපි ඔය කොයිද හම්බන්තොට හදන තෙල්පිරි පහදුව කියන එක පැත්තක තිබ්බොත් ඔබතුමාලාට කියන්න පුළුවන් ලොකුම ආයෝජනය තමයි හොරණ වගවත්තේ හදන රිගිඩ් ටයර් කර්මාන්ත ශාලාව. දැන් මේ රිගිඩ් ටයර් එක හදනකොට ඒකට අවශ්‍ය කරන රබර් ක්‍රීටික සපයන්න බැරි මට්ටමකට අපේ රබර් වගාව පත් වෙලා තිබෙන්නේ. අදත් අපේ රටේ බොහෝ කර්මාන්ත ශාලා රබර් ගෙන්නන්නේ කෘතිම රබර් කිරි ගෙන්නනවා මැලේසියාවෙන් සහ වියට්නාමෙන්. එතකොට මේ අපේ රබර් වගාකරුවා ආරක්ෂා කරගන්න නැතුව කොතරම් ප්‍රමාණයකට රබර් වගාව සම්බන්ධ ආයෝජකයන් පර්මාන්තකරුවන් ගෙනාගත්තා වැඩක් වෙන්නේ නැහැ. ඔබතුමාට කරන්න තිබුණේ. අදට අපි මේ 2015 වන මතකයි සැප්තැම්බර් මාසේ මං යෝජනාවක් ගාලා පාර්ලිමේන්තුවට ගෙනාවා මේ ලෝක වෙළඳ පොලේ රබර් මිල වැටෙනකොට අපේ ගොවියා ආරක්ෂා කරගන්න නම් අනිවාර්යෙන් අපි සහනාධාරයක් ලබා දිය යුතු වෙනවා. අඩුතර රුපියල් 300ක 325ක මිලක් ලබා දුන්නා නම් ඒ රබර් ගොවි ආරක්ෂා කරගන්න හැකියාව තිබුණා. බේක් කරේ නැහැ. සද වේගයෙන් රබර් වගාවෙන් ඈත් වෙමින් යනවා. රබර් ඉඩම් කට්ටි කර කර විකුණනවා. එදැයි කටුපොල් දානවා. ඒ විතරක් නෙමෙයි රබර් කර්මාන්ත ශාලා ටික. කව රබර් ප්‍රශ්නයක් කළා තිබෙන්නේ රබර් කර්මාන්ත ශාලා ටිකවත්
නෑ. ගරු මන්ත්‍රීතුමා මිනිත්තුවක් කාලයක්
තියෙනවා. ඒ වගේම මම අවසන් කරන්නට කලින් මම ඔබතුමාලගේ අවධානය යොමු කරන්නට කැමති. අපි මේ දැන් මොන මාතෘකාව කතා කරත් මුදල් අමාත්‍යාංශය කතා කරත් සුරාබත් දෙපාර්තමේන්තුව කතා කරත් මොකක් කතා කරත් ඒකට තමයි මැක්කා වගේ ඇලෝසියස් එනවා. දැන් මේකෙත් ගත්තොත් ඔබතුමා දන්නවා ඇති වැවිලි කර්මාන්ත අමාත්‍යාංශයට අයිති වෙලා තිබුණු කඳපොළ මහ කුඩුගල තේවත්ත අක්කර 450ක් මේක 2015 සැප්තැම්බර් 26 වෙනිදා රයිල් වික්‍රමසිංහ මහත්මිය අගමැති වෙච්ච ආණ්ඩුව පත් වෙලා මාසයක් ගත වෙන්නට කලින් ඇලෝසියස් තාත්තා පුතාලා දෙන්නට අක්කර 450 තේවත්ත මාසෙක රුපියල් 8000ක බද්දකට දීලා තිබෙනවා අවුරුදු 30කට අවුරුදු 30 කාලයකට දැන් මේ මෙහෙම ඇලෝසියස්ලට සලකන ආණ්ඩුව වත්තක යටිතල පහසුකම් දිනු කරන්න ගිහිල්ලා වෙන කෙනෙක් කටයුතු කරනවා නම් අඩු ගානේ පොදු ප්‍රජාශාලාවක් හදන්න කටයුතු කරන ඒව කරන්න බෑ
මන්ත්‍රීතුමා කතාව කරගන්න බෑ අවසන් කරන්න
මේ වෙලාවේ අක්කරයක් මාසෙක රුපියල් මේ අක්කර 450ක් මාසෙක රුපියල් 8000ක බද්දකට දීලා තිබෙනවා මෙන්න ඇලෝසියස් රට සලකන හැටි හැබැයි අපේ රටේ මේ කර්මාන්තයේ යෙදෙන තේ රබර් කර්මාන්තයේ යෙදෙන ඒ වතුකම් කරුවල් රුපියල් 1000ක් ඉල්ලුවාට පස්සේ ඒක දෙන්න බැරි ආණ්ඩුව අක්කර 450 රුපියල් 8000 බද්දට ඇලෝසියස් රට දෙන සූදානම් මේක තමයි ඔවුන්ගේ ආර්ථික ප්‍රතිපත්ති කියන
ස්තුතියි
මම නතර කරන බොහොම ස්තුතියි
ස්තුතියි